إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي صلى الله عليه وسلم: إذا خطب إليكم من ترضون دينه وخلقه فزوجوه، وإلا تفعلوا تكن فتنة في الأرض وفساد عريض، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மா நவாலுஹு முஹம்மத் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறானோ அந்த மார்க்கத்தின் மூலமாக அல்லாஹ் எங்களை ஒரு தெளிவான ஒரு பாதலை அல்லாஹ் விட்டிருக்கிறான். எந்த விதமான சந்தேகமும் இல்லாத, இருளும் இல்லாத வெளிச்சமே வெளிச்சம்தான். ஒரே ஒரு இருள் என்ன இருள், அந்த வெளிச்சத்தை எப்படி எடுத்துக்கொள்ளணும் என்ற ஜஹாலத் என்ற இருள் இல்லாம அல்லாஹு சுபஹானஹு வ தஆல ஷரீஅத்ல இஸ்லாத்துல எந்த இருளையும் அல்லாஹ் வச்சது கிடையாது. எனவே எங்களுடைய பொதுவாகவே சொல்லுவாங்களே, ஒரு பொருளை விளங்குறதுக்காக வேண்டி ரெண்டு வெளிச்சம் தேவை. ஒன்று சூரியனுடைய வெளிச்சம், ரெண்டாவது கண்ணுடைய வெளிச்சம். ரப்புல் ஆலமீன் தெளிவான அமைப்புல குர்ஆன்ல ஹதீஸ்ல விளக்கத்தை வச்சிருக்கிறான். ஆனாலும் எங்களுடைய கண்ணில் உள்ள இருள் தான், எங்களுடைய கல்புல உள்ள இருள் தான் அந்த வெளிச்சம் எங்களுக்கு விளங்காம இருக்கு. எப்ப நாங்க எங்களுடைய கல்புல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவோமோ, ஈமான் சாலிஹான அமல் மூலமாக அந்த குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கத்தை அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தருவோம். எனவே ஷரீஅத்தில் எந்த குறைபாடும் அல்லாஹ் வச்சது கிடையாது, குறைபாடு எங்களுடைய பக்கத்துல தான் இருக்குது. எனவே ரப்புல் ஆலமீன் இந்த தீனுல் இஸ்லாம் மூலமாக எங்களுக்கு ஒரு வாழ்க்கை வழிமுறையை காட்டிருக்கிறானோ, அதுல ஒரு மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீன் அந்த மனிதனுடைய தேவைகளையும் உண்டாக்கி அந்த தேவைகளை பரிபூர்ணமாக்கக்கூடிய முறையும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தின் மூலமாக வெறும் இபாதாத் மாத்திரம் அல்ல, ஈமானியாத் மாத்திரம் அல்ல, ஒரு மனிதன் உலகத்துடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹுவத்தால படிச்சுட்டார். ஒவ்வொரு மைன்யூட் விஷயம், ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹுவத்தால இந்த மார்க்கத்துல படிச்சுட்டார். ஒரு சஹாபிக்கு ஒரு யஹூதி வந்து கிண்டலுக்கு சொல்றாரு, என்ன உங்களோட ரசூல் ஒன்றுக்கு போற முறையும் படிச்சு தாராமே, என்ன அந்த காலத்துல எல்லாமே நின்று கொண்டுதான் ஆண்கள் ஒன்றுக்கு போவாங்க, என்ன ஒன்றுக்கு போறதையும் படிச்சு தாராமே. அந்த சஹாபி அதே விஷயத்த பாசிட்டிவாக சொன்னார், அல்லாஹ் எவ்வளோ இரக்கமானவன், அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ரசூல் அனுப்பியிருக்கிறான், அந்த ரசூல் ஒன்றுக்கு போறதையும் எங்களுக்கு படிச்சு தாரா, அதை கூட விட்டுடல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அப்ப யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனா ஆக முக்கியம், ஆக முக்கியம், ஆக முக்கியம் என்னடா, எப்படி தொழுகைக்கு முன்னால தொழுகைய படிக்கிறது ஃபர்ல் ஐனோ, எப்படி நோன்புக்கு முன்னால நோன்ப படிக்கிறது ஃபர்ல் ஐனோ, ஜகாத் கொடுக்கறதுக்கு முன்னால ஜகாத்துடைய விடயங்களை கணக்கு பாக்குறது எப்படி, இதெல்லாம் படிக்கிறது ஃபர்ல் ஐனோ, ஹஜ்ஜிக்கு முன்னால அந்த ஹஜ்ஜுடைய அர்கான்களை படிக்கிறது ஃபர்ல் ஐனோ, அதே மாதிரி நிக்காஹ் என்று வரக்கூடிய நேரத்துல அந்த நிக்காஹுக்கு முன்னால அதுக்குரிய சட்ட திட்டங்களை படிக்கிறதும் இருக்குது. அது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் ஃபர்ல் ஐனாக வச்சிருக்கிறார். ஃபர்ல் ஐன், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே திருமணத்துக்கு முன்னால ஒரு பெண்ணை அல்லது ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிறது விஷயம் இருக்குது. இதுவும் இஸ்லாத்துல ஒரு அடிப்படையான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஒருவர் வாரார் வந்து உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாங்க, கொஞ்சம் அமீருல் முமினீன் இந்த மகனுக்கு கொஞ்சம் நசீஹத் செய்யுங்கள், என்ற பேச கேட்கிறான் இல்ல. எனவே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க நசீஹத் செய்ய ஆரம்பிச்சு நசீஹத் செஞ்சு கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த வாலிபர் கேட்கிறாரு, இவ்வளோ நேரம் அமீருல் முமினீன் ஒரு மகன் வாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பத்தி சொன்னீங்க, ஒரு வாப்பா மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன சார் இருக்குதா இஸ்லாத்துல? எவ்வளவு திறமையான ஒரு மாணவன் சொன்னாங்க, கொஞ்சம் அதையும் சொல்லுங்களே சொன்னாங்க. முதலாவது தன்னுடைய பிள்ளைகளை சரியான முறையில வளர்த்து பராமரிக்க முடியுமான ஒரு தாய ஒரு மனைவிய தேர்ந்தெடுக்கிறது முதலாவது கடமை சொன்னாங்க. ரெண்டாவது, சரி புள்ள கிடைச்சிட்டேன்னா அந்த புள்ளைக்கு நல்ல ஒரு பேருந்து வைக்கிறது கடமை. மூணாவது சொன்னாங்க, அந்த புள்ளைக்கு தீன அதப படிச்சு கொடுக்கறது கடமை சொன்னான். அந்த பொடியன் சொன்னான், அமீருல் முமினீன் நீங்க எனக்கு இவ்வளவு நேரம் நசீஹத் செஞ்சீங்க, நான் வாப்பாவுடைய கடமைகளை செய்யற இல்லை, என்ற வாப்பா இந்த மூணு கடமைகளையும் செய்யல. முதலாவது எனக்கு தாயாக இருக்கிறது ஆக மோசமான ஒரு பெண், அமல் இபாதத் ஒன்றுமே இல்லை, நல்ல ஒரு அடபுள்ள ஒழுக்கமுள்ள இபாதத்துள்ள சாலிஹான ஒரு பெண்ணை மனைவியாக தேர்ந்தெடுக்கணும், ஏன் புள்ளையில சரியாக பராமரிச்சிருக்க, அதே என்ற வாப்பா சரியா செய்யல. ரெண்டாவது எனக்கு வச்சிருக்கிற பேர் என்னண்டா, அதனுடைய கருத்து நெருப்பு கங்கு, தமிழால அரபால சொல்றான், இதே எனக்கு எப்படியும் சூடாக தான் செய்யும். மூணாவது எனக்கு குரானோ ஒழுக்கமோ ஒன்றுமே படிச்சு தரங்க. எனவே நிக்காஹுக்கு முன்னால ஒரு மனைவிய தேர்ந்தெடுக்கிறது, ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிறது, இதை கூட ஷரியத்துங்களுக்கு படிச்சு தந்திருக்குது. எப்படி ஒரு இமாம் இருக்கணும் என்றது, தொழுகைக்கு முன்னால் ஒரு இமாம் எப்படி நீங்க தேர்ந்தெடுப்பீங்க, நாலஞ்சு பேர் இருக்கிறேன்டா யாரை இமாமாக்குறது, அதை எப்படி ஷரியத் படிச்சு தந்திருக்குதோ அதே மாதிரி எத்தனையோ பெண்கள் உலகத்தில் இருக்கிறாங்க, உங்களோட மனைவியாக வாரத்துக்கு தகுதியான பெண் யார் என்பதையும் ஷரியத்துங்களுக்கு படிச்சு தந்துதான் இருக்கு. அதனுடைய விளக்கங்களை நான் சொல்ல வரல, ஆனா ஆக குறைஞ்சது, ஆக குறைஞ்சது இதை மட்டும் நாங்க விளங்கணும், தக்குவா உள்ள ஒரு பெண், அல்லாஹ்வுடைய பயம் உள்ள ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறது ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த காலத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு தர்கீப் செஞ்சது அதுதான் அடிப்படையான விஷயம். தக்குவா நிகாஹுடைய மஜ்மா, நபி அவங்க ஹுத்பா ஓதுறாங்க, இந்த மூணு ஆயத்துக்களை நான் இப்ப ஓதினேனோ அது ஏன் ஓதினேன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிக்காஹுடைய குதுபல் அந்த மூணு ஆயத்துக்களை தான் ஓதினார். அந்த மூணு ஆயத்தும் டைரக்டாக நிக்காஹோட சம்பந்தப்பட்ட ஆயத்தல்ல. யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பகுமுல்லதீ ஃகலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, ஏ மனிதர்களே, இந்த ரப்பு உங்களை ஒரு நஃப்ஸின் மூலமாக படைத்தானோ அந்த ரப்பா நீங்க பயந்துக்கோங்கோ. இரண்டாவது ஆயத் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாதீஹ், ஏ ஈமான் கொண்ட மக்களே எவ்வாறு அல்லாஹ்வை பயப்பட வேண்டுமோ அவ்வாறு பயந்து கொள்ளுங்கோ. மூணாவது ஆயத் யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூலூ கௌலன் சதீதா, ஏ ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ, நேர்மையான தீனுள்ள பேச்சுகளை பேசுங்க என்பதாக. இந்த மூணு ஆயத்தம் இருக்குது, டிரெக்டாக நிக்காஹோட தொடர்பு இல்ல, இன்டிரெக்டாக தான் தொடர்பாகுது. ஆனா மூணு ஆயத்தம் தக்குவாவுடைய ஆயத்துக்களை தான் நபியாவும் ஓதினார். எனவே நிக்காஹுடைய மஜ்மல நபியாவும் இந்த குதுபா மூலமாக அந்த கணவனுக்கும் வந்திருக்கக்கூடிய வலி அந்த மனைவியுடைய குடும்பத்தார்களுக்கும் நபியாவும் என்ன படுத்தி தாராங்கன்னா, இந்த ரெண்டு பேர் ஒத்துமையாக சந்தோஷமாக உலகத்துல வாழணும் என்றால் இந்த ரெண்டு பேர்கிட்ட தக்குவா இருக்கணும். அப்படி இல்ல, ஆயிரம் வருஷம் லவ் பண்ணி அவங்க கல்யாணம் முடிச்சாலும் இந்த நிக்காஹ் ஒரு நாளும் சக்சஸ் ஆகாது என்பதை நபி அவங்க தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க. சில நேரங்கள்ல நாங்க யோசிக்கலாம், அடி இந்த அழகான பொம்பளைக்கு இந்த வாக்கான மாப்பிள்ளையா அப்படின்னு நாங்க யோசிப்போம். அடி இந்த பசுந்தான பொடி எனக்கு அந்த கருப்பு பெண்ணா என்று நாங்க யோசிப்போம். அடி இந்த ஒசரமான ஆளுக்கு இந்த கட்ட பொம்பளையா, அடி இவ்வளவு நல்ல குடும்பத்துக்கு இப்படி ஒரு கொஞ்சம் வசதி குறைஞ்ச கொடுப்போமா, இப்படிதான் நாங்க யோசிப்போம். ஆனா எப்ப தக்குவாவை அடிப்படையாக வச்சு நாங்க முடிப்போமோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அந்த குடும்பத்துல வெற்றியே வெற்றி தான். ஜுலைபீப் ரதி அல்லாஹும் அன்ஹு அவங்க சஹாபாக்கள் ஒரு அலங்கோலமான ஒரு சஹாபி, அலங்கோலமான சஹாபி, பாக்குறதுக்கு பசந்த இல்லை, யாருமே அவருக்கு பொன்தாரத்துக்கும் தயார் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேக்குறாங்க, ஜுலைபி கல்யாணம் முடிக்கலையா, சொல்லாங்க யாருதான் யாரு சொல்ல எனக்கு பொன் தருவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த வீட்டார்களுக்கு போங்கோ, இந்த வீட்டார்கள்ல ஒரு அழகான ஒரு பெண் இருப்பாங்க, அந்த வலி கிட்ட அந்த வாப்பா கிட்ட சொல்லுங்க, நான் திருமணம் முடிச்சு கொடுக்க தோணுன. இன்னொரு விவாயத்துல வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அந்த பெண்ணுடைய வாப்பாக்கு சொல்றாங்க, உங்களோட மகளை ஜுலைபீபுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே. என்ன படிச்சு தந்தாங்கடா சொல்றது நான் தான், ஆனாலும் நிக்காஹ் என்று வரக்கூடிய நேரத்துல கணவன் மனைவி மஷூரா பண்றது இருக்குதே, இதுவும் சுன்னத். இது வேற ஹதீஸ்கள்ல வருவது, உங்களோட பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல மனைவிமார்களோட மஷூரா பண்ணுங்க என்றது வேற ஹதீஸ் தான் நபி அவங்க படிச்சுட்டு. நபி அவங்க சொல்றாங்க ஜுலைபீபுக்கு முடிச்சு கொடுங்களே, அவர் சொல்றார் வைஃபோட மஷூரா பண்றனே. சரி, வைஃபுக்கு போயிட்டு சொன்னாங்க, நபி அவங்க சொல்றாங்க ஜுலைபீபுக்கு முடிச்சு கொடுக்க சொல்லி. ஜுலைபீபா, நபி அவங்களுக்கு வேற யாருமே எங்கட மகளுக்கு கொடுக்கறதுக்கு சொல்லப்படலையா, ஜுலைபீபியா சொன்னாங்க, நான் என்ன விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வாப்ப போ போறாரு சொல்றதுக்கு, ஏன் அலங்கோலமானவர் உள்ளுக்கு இருந்த மகள் இந்த ரெண்டு பேரும் பேசுறத கேட்டிருந்து சொல்றாங்க, உமா நாங்க யாருட நிக்காஹவ, ஜுலைபீப் அலங்கோலமானவர் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம், ஆனா யாருடைய நிக்காஹவ நாங்க ரத்து செய்யறோம், நபியவங்க எங்களுக்கு தந்த ப்ரொபோசல் தானே, நபியவங்க என்னுடைய விஷயத்துல ஒரு ப்ரொபோசல் தந்தா அவர் அலங்கோலமானவராக இருக்கலாம், ஆனா தீன் உள்ளவர். எனவே நபி அவங்க எனக்கு தந்த ப்ரொபோசலை நான் ரிஃப்யூஸ் பண்ண தயார் இல்ல, நான் முடிக்க தயார் என்ற அவசியம் இல்ல. உம்மா வாப்பாவும் எக்ரி ஆகிட்டாங்க. ஒரு யுத்தத்துல ஜுலைபீப் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க கலந்து கொள்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நபி அவங்க கேக்குறாங்க, மாலி லா அரா ஜுலைபீப், என்ன ஜுலைபீப் காணம், சஹாபாக்கள் தேடுறாங்க கிடைக்கல, ஜனாசாக்களை தூக்கி தூக்கி பாக்குறாங்க, ஒரு காஃபிருடைய ஜனாசாக்கு கீழே வெட்டப்பட்டிருக்கிறார் ஜுலைபீப் ரதி அல்லாஹு அன்ஹு. நபி அவங்க புனிதமான கைகள் மூலமாக அந்த ஜனாசாவை அடக்குறாங்க. ஹுவ மின்னி வ அன மின்ஹு, ஹுவ மின்னி வ அன மின்ஹு, ஹுவ மின்னி வ அன மின்ஹு, நான் ஜுலைபீபின் நின்றும் உள்ளவன், ஜுலைபீப் என்னின் நின்றும் உள்ளவன். அலங்கோலமான சஹாபிய பார்த்து நபி அவங்க சொல்றாங்க. ரிவாயாக்கள்ல வருவது அந்த பெண்மணி மதீனால உள்ள ஒரு அழகான பெண்மணி, இந்த நிக்காஹுடைய பரக்கத் எவ்வளவு ஆகிச்சேன்டா, பரக்கத் எவ்வளவு ஆகிச்சேன்டா, அந்த மதீனால ஆக வசதி உள்ள பெண்மணியாக அவ மாறினா, அது மாத்திரமல்ல அதிகமாக மிஸ்கீன்களுக்கு புகராக்களுக்கு சதகா கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக மாறினா. நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அழகு, வசதி, குடும்பம், இதெல்லாம் ரெண்டாவது ஆக அடிப்படையான விஷயம். தப்புவாவ வெச்சு தீன வெச்சு நிக்காக செஞ்சு கொடுப்போம். அதனுடைய கருத்து குடும்பம் அழகு பார்க்க வானம் என்று சொல்றதல்ல, அதை மாத்திரம் நாங்க பார்க்கிறோம். ஆனா தக்குவாவ அமல்களை இபாதத்தை பார்க்காம திருமணம் முடிச்சு கொடுக்கிறோம். எத்தனையோ திருமணங்கள் வல்லாக செல்றேன், கிளம்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல நாங்க கிளம்புல இருக்கிறோம், கிளம்பூர் நார்த், இந்த கிளம்பு நார்த் அல்ல, இந்த மரதான ஜெமட்டகோட ஸ்லேவ் ஐலண்ட் இந்த ஏரியாக்களுக்குரிய காசிதான் ஜமியத்துல் உலமாவுடைய ட்ரெஷரராக இருக்கக்கூடிய கலீல் மௌலவி அவங்க. ஒரு மாசத்துக்கு 90 கேஸ் வருது, யோசிச்சு பாருங்க. அதுலயும் மோர் தேன் 60%, ஒரு 60-70% வந்து ஃபசஹ் தான் வருது. மனைவி பேசி கேட்கிறாங்க, எங்களுக்கு தலாக செஞ்சுதாங்க, மாப்பிள்ள விடுறதுக்கும் தயார் இல்லை, ஆனா நான் வாழ்றதுக்கும் தயார் இல்லை. ஒரு மௌலவி சாபுக்கு, அது ஒரு காசிக்கு 90 கேஸ் வருதுண்டா ஒரு மாசத்துக்கு, யோசிச்சு பாருங்க. இலங்கையில 70 காசிமார்கள் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மாசமும் எத்தனை தலாக் நடந்து கொண்டு போகுது. எனவே ஆக முக்கியம் என்னென்றா, குடும்ப வாழ்க்கைக்கு நுழைறதுக்கு முன்னால ஒரு மனிதன் தனக்குரிய ஒரு சாலியான பெண்ணை தேர்ந்தெடுக்கிறது இருக்குது, அது ஆக முக்கியமான விஷயம். ஒரு பெண்ணும் தனக்குரிய ஒரு சாலியான கணவனை தேர்ந்தெடுக்கிறது இருக்குது, இது ஆக முக்கியமான விஷயம். அது சுற்றிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிக்காஹுடைய மஜ்மல தக்வாவுடைய ஆயத்துக்களை ஓதினாங்க. முழு உலகம் ஒன்று சேர்ந்தாலும் கணவனுடைய ஹக்க மனைவிக்கோ, மனைவியுடைய ஹக்க கணவனுக்கோ நிறைவேற்ற முடியாது. எதுவரை காட்டியும் அந்த ரெண்டு பேருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இல்லையோ, எப்ப ரெண்டு பேரும் அல்லாஹை பயந்து கொள்வாங்களோ அந்த நேரத்துல தான் அவங்க கணவன் மனைவியுடைய ஹக்குகளை சரியான முறையில பேணிக் கொள்வாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை நாங்க எடுத்து பார்க்கிறது ஆக முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 9 மனைவிமார்கள், வஃபாத்துக்கு முன்னால 9 மனைவிமார்கள் ஒரே நேரத்தில் இருந்தாங்க. ஏன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி அவங்களுக்கு பல மனைவிமார்களை வச்சாங்கன்னு, அதுல ஒரு ஹிக்மத், ஒரு காரணம் என்னண்டா, ஒவ்வொரு வகையான மனைவிமார்கள், ஒவ்வொரு மென்டலிட்டி உள்ள மனைவிமார்கள், இவர்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சுட்டாங்க. ஒவ்வொரு மனைவியும் வித்தியாசமான போக்குள்ளவங்க. அம்மா ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க வயசுல குறைஞ்சவங்க, வேகம் உள்ளவங்க, விவேகம் உள்ளவங்க. இந்த மனைவியோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க? சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க ரொம்ப சென்சிட்டிவான பெண்மணி, ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கும் அவசரமாக அழுந்துடுவாங்க. அந்த மனைவிய ஒரு யஹூதி குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பெண்மணி, சரியான ஃபேமிலி ஒன்று இல்லாத மனைவி, அந்த மனைவியோட நபி அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க? சௌதா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க வயசுல மூத்தவங்க, அந்த மனைவியோட நபி அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க? ஹஃபா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க, உமர் ரழியல்லாஹு அன்ஹா அவங்க வேகம் இருந்துச்சு, அந்த மனைவியோட நபி அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ஒவ்வொரு மனைவிமார்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த முறை இருக்குது. உலமாக்கள் சொல்றாங்க, சரியாக ஒருத்தர் படிச்சுட்டாரண்டா உலகத்துல வேண்டிய பெண்ணோட வாழலாம் என்பதாக. அந்த அளவுக்கு கம்ப்ரிஹென்சிவ், பரிபூர்ணமான ஒரு மார்க்கத்தை தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் உண்டு. ஒரு கணவன் என்ற ரீதியில ஒரு மனைவியோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வாறு இரக்கம் வச்சாங்களோ அந்த முறையில இரக்கம் வைக்கிறது இருக்குதே, அது ஆக முக்கியமான ஒரு சுன்னத். முதலாவது நன்றாக விளங்கிக்கோங்க, ஒரு மனைவிய பொதுவாக மனைவி என்று சொல்றதை விட ஒரு பெண் என்ற படைப்பை விளங்குறதே ஆக முக்கியம். ஆன விட பெண்ண அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வித்தியாசமாக தான் உலகத்துல படைச்சிருக்கிறார். ஹதீஸ்ல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனைவிய ஒரு பெண்ண அல்லாஹ் வளைந்த எலும்பால தான் படைத்திருக்கிறான். இன் ஸஹப்த துகீமுஹா கஸர்தஹா, நீங்க அதை நேரையாக்க போனீங்கன்னா உடைச்சிடுவீங்க. ஃபஇன் இஸ்தம்தஅத பிஹா இஸ்தம்தஅத பிஹா வஃபீஹா இவஜுன், அந்த மனைவி கிட்ட பிரயோஜனம் எடுக்கிறதாக இருந்தா அது வளைந்த நிலைமையிலே நீங்க பிரயோஜனம் எடுங்க, அது நேரையாக போவானம் என்று நபி அவங்க சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே நன்றாக விளங்கிக்கோங்க, ஒரு மனைவியுடைய சிந்தனை இருக்குது, செயல் இருக்குது, இந்த ரெண்டும் குர்ஆனுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும், அவரோட சிந்தனையும் வித்தியாசமாக இருக்கும், அவரோட செயலும் வித்தியாசமாக தான் இருக்கும். இது நபி அவங்க 1400 வருடங்களுக்கு முன்னால விளங்கப்படுத்தினாங்க. இந்த காலத்தில் இருக்கக்கூடிய சைக்காலஜிஸ்டும் அதே தான் சொல்றாங்க. ஒரு மனிதனுடைய மூளை எடுத்தா பெண்களுடைய இடது பக்கம் சேல்ஸ் கூடையாக இருக்குது, எனவே பேச்சு கூட செயல் குறைவாக இருக்கு. ஆண்கள்ட செயல் கூட பேச்சு குறைவாக இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பேச்சு கூட செயல் குறவு, அடுத்தது செயல் கூட பேச்சு குறவு, இந்த ரெண்டு பேரும் ஒன்றாக வச்சா வேலை செய்யறது லேசாக இருக்குமா, ஒத்து போகுமா? அல்ல, அப்படிதான் அதை வச்சிருக்கிறான். நன்றாக விளங்கிக்கோங்க. நபி அவங்க காட்டின உதாரணம் இருக்குது, விழா எலும்பு உடைய எலும்பு என்றுதான் நபி அவங்க சொன்னாங்க. இந்த விழா எலும்பு இருக்குது, உடம்புல உள்ள எல்லாம் எலும்புகள்ல அழகான எலும்பு, அது விழா எலும்பு தான், அதுல ஸ்ட்ரக்சர் தான் பசந்தா இருக்குது. நபி அவங்க சொன்னாங்க, பெண்களை இந்த வளைந்த எலும்பாலதான் படைச்சிருக்கிறோம். ரெண்டாவது, அதுதான் எங்க ஹார்ட்டை பாதுகாக்குது. அதே மாதிரி ஆணுடைய பாதுகாப்பு அது பெண்ணுடைய அந்த போக்குல தான் நல்லா வச்சிருக்கிறார். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க, உங்களை விட வித்தியாசமானவ. எனவே அதை விளங்கிக்கோங்கோ. ஒரு மனிதன் ஒரு பெண் படை கோலத்துல ஆணவிட வித்தியாசம் என்றத சரியாக விளங்கி நடந்துட்டான் என்றா அவன் ஃபேமிலி ப்ராப்ளம்ல 50% முடிஞ்சு என்பதாக உள்ள மக்கள் இருக்கிறான். 50% ப்ராப்ளமே வராது. அது பெண் என்றா வித்தியாசம் தான் என்றத விளங்கிட்டோம் என்றா 50% ப்ராப்ளம் வரவே வராது. இந்த காலத்துல சைக்காலஜியில சொல்லுவாங்க, ஒரு பெண் இருக்கிறாவே, என்ன சொல்லி பிரச்சனை வந்தா அவட இமோஷனல் அவட ஃபீலிங்ஸ் இருக்குது, என்ன நடக்க போதோ என்ன நடக்க போதோ, அதுக்குதான் முதலிடம் கொடுப்பாவே தவிர அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன், அந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வாரத பத்தி பெருசா யோசிக்க மாட்டா. ஆனா ஆண்ட வித்தியாசம் என்ன தெரியுமா, ஒரு ப்ராப்ளம் என்று வந்தா ஃபீலிங்ஸ்க்கு முதலாவது இடம் கொடுக்க மாட்டாரு, ப்ராப்ளம் என்ன அதுக்கு விஷயத்தை முடிச்சிடுவோம் என்ற சிந்தனையில தான் இருப்பார். பொதுவாகவே நாங்க எல்லாம் கேட்கிற ஒரு கேள்விதான், எங்கட காதுக்கு எந்த நேரம் உழுவுற ஒரு விஷயம் தான் பெண்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு விளங்காதப்பா, இதெல்லாம் கேட்டே இல்லை இந்த மனைவி கிட்ட என்று சொல்றவங்க யார் தெரியுறா, உங்களுக்கு விளங்காது உங்களுக்கு விளங்காது. இந்த வார்த்தை இருக்குது, இது பொதுவாக ஒவ்வொரு மனைவியும் கணவனுக்கு சொல்ற ஒரு விஷயம்தான், உங்களுக்கு விளங்காது. கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, நாங்க அதுக்கு கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, எனக்கு என்ன என்ன விளங்குது இல்ல, உங்களை விளங்கதானே செய்யுது, இதுதான் எங்களோட பதில். ஆனா நாங்க விளங்குறோம் இல்ல, உங்களுக்கு விளங்குது இல்ல என்று செல்றதுல அவ என்ன சொல்ல பாக்குறான்றதை நாங்க விளங்குறோம். ஒரு உதாரணம் சொல்றாங்க, உதாரணம், ஒரு வீட்டுல வேலைக்காரி வந்தான், அந்த வேலைக்காரி வேலை செய்ய வந்தா லேட் ஆகிவாரா, வேலை செய்யற நேரத்தில் அறக்குறையா வேலை செய்யறா, வேலை செய்ய கூட பிங்கான் கோப்பை உடைக்கிறா, இப்ப வைஃப் வந்து கம்ப்ளைண்ட் பண்றா, பாருங்கப்பா இந்த வேலைக்காரியோட சரியான கஷ்டம், இவ லேட் ஆகிதான் வாரா, பிங்கம் கோப்பை எல்லாம் உடையுது, இது சரி வராது, சரியான கஷ்டமாவோட வேலை செய்ய. நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம், அவன் இமோஷனல், அந்த கஷ்டத்தை பாருங்க, எனக்கு தானே சிரமம், எனக்கு தானே வேலை, இவளோட எல்லாம் மண்டக்கு இதான் யோசிக்கிறாரே தவிர சொல்யூஷனை யோசிக்க மாட்டேன். மாப்பிளைக்கு சொன்னோடனே நாங்க என்ன தெரியுமா சொல்லுவோம், அப்படியா ஆளை விளக்கிடுங்க, புதிய ஒரு ஆளை பாருங்களே போடுவோம். நாங்க பதில கொடுத்தோம், அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், உங்களுக்கு விளங்காதப்பா நான் சொல்றது, இதுதான் இப்ப ரெண்டு கிழமைக்கு பின்னால மறுவ இதே பிரச்சனை. நான் சொன்ன உங்களுக்கு ரெண்டு கிழமைக்கு முன்னால சரியான கஷ்டம் இவோட வேலை செய்ய, நாங்க சொல்ல ரெண்டு கிழமைக்கு முன்னால சொன்னாரு ஆளை மாத்த சொல்லி விஷயம் முடிஞ்சேன்னு சொல்லுவோம். அவன் என்ன தெரியுமா சொல்லுவோம், உங்களுக்கு விளங்காதப்பா என்ன சொல்லுவோம். இதே மனைவி இன்னொரு குடும்பத்துல பெண்ணுக்கு போன் கால் எடுக்கிறா, எங்க வீட்டுல ஒரு வேலைக்கால் இருக்கிறாப்பா, சரியான கஷ்டம் வாரதே லேட், மண்டு குத்து வேலை செஞ்சா என்ன சொல்லி உடச்சி போடுவா. அவன் என்ன தெரியுமா சொல்லுவா, உண்மைக்குமே எனக்கு என்ன தெரியும் நீங்க படுற கஷ்டம், முந்தி எங்கட வீட்டிலும் இப்படி ஒன்று இருந்து சரியான கஷ்டப்பட்டோம், எவ்வளவு வேலை தெரியுமா அவன் இப்படி ஒன்று செஞ்சா அப்படி செஞ்சா, இது என்ன தெரியுமா சொல்லுவா மனைவி, உங்களுக்கு விளங்குது என்ன பாப்புளுக்கு விளங்குது இல்லப்பா என்று சொல்லுவா. இவ்வளவுக்கு அந்த பெண்மணி 1.5 hour பேசினா எந்த சொல்யூஷனையும் கொடுக்கல, ஆனா இவக்கு பெரிய ஒரு சொல்யூஷன் கிடைச்சது போல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இதுதான் பெண்ணுடைய மென்டாலிட்டி. ஆண் சொல்யூஷனை கொடுத்துட்டு விஷயத்தை முடிக்க பாக்குறாரு, ஆனா பெண் சொல்ற உங்களுக்கு விளங்குது இல்ல. இந்த நேரத்துல ஷரீஅத் என்ன சொல்லுதுண்டா, நீங்க முதலாவது பெண்ணை விளங்கிக்கோங்கோ. நீ உங்களோட பேச்சு, உங்களோட பேச்சு குறவு செயல் கூட, அவட பேச்சு கூட செயல் குறவு. இப்ப நீங்க கொஞ்சம் இறங்கி வரணும், அவ கொஞ்சம் ஏறி வரணும். நீங்க என்ன செய்யணும் என்றா, உன்ன சின்ன எனக்கு விளங்குது, நீங்க படுற கஷ்டம், இப்படி எல்லாம் பிகம் கோப்பு உடைச்சா எங்களுக்கு எவ்வளவு நஷ்டம், இது பார்த்து கொண்டிருக்கிறாதே, நாங்க ரெண்டு பேரும் சேர்த்து நாங்க கொஞ்சம் ஒருத்தரை பார்த்தா எப்படி. இந்த அமைப்புல நீங்க இறங்கி அவோட ஒரு 10 நிமிஷம் பேசுறது இருக்குதே, உங்களோட பிரச்சனை இல்ல. நீங்க அதுக்கு போற வேலை காரியம் ஒன்று எடுத்து கொடுக்காட்டி பிரச்சனை முடிஞ்சது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் அல்லாஹ் ஒரு பெண்ணை ஒரு பலஹீனமான ஒரு படைப்பாகவும் படைச்சிருக்கிறார். எப்ப ஒரு 2-3 வார்த்தை நிக்காக்கு முன்னால எத்தனையோ கிளாஸ்ல இந்த வார்த்தைகள் நடக்கும், இல்லீகல். ஒரு பெண் ஒரு ஆணோட இறக்கத்துல காதல்ல விழுற ஒரு காரணம் தான் அந்த பங்குதாரி ஆகிறது இருக்கிறே, பிரச்சனையில டக்கென்னு புழுந்துடுவான். ஆனா நிக்காக்கு பின்னால, நிக்காக்கு பின்னால அது நடக்கல்ல, அந்த நேரத்துல அவங்க உள்ளங்கள் வேற எங்க சரி பேசும். அவங்க அந்தந்த மனைவிக்கு ஏற்ற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து கொண்டாங்க. அவங்கட இமோஷன், அவங்கட சிந்தனை, அவங்கட வயசுக்கு ஏத்த மாதிரி, அவங்கட புத்தி சேர்த்த மாதிரி நபி அவங்க நடந்து கொண்டாங்க. அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அவங்க வஃபாத் ஆகக்கூடிய நேரத்துல 16 வயசு நபி அவங்க ரேஸ் ஓடி இருக்கிறாங்க, மனைவியோட ரேஸ் ஓடினாங்க. ஏன்னா அவட மென்டலிட்டி அப்படிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹபஷால இருந்த வந்த மக்களுடைய சர்க்கஸை காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வயசுக்கேத்த மாதிரி அம்மா ஆயிஷாவோட இரவேல தூங்காம நீண்ட நேரம் பேசியிருக்கிறாங்க. அதே மாதிரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, அவ யஹூதி குடும்பத்தில இருந்து வந்தவ, ரமதானுடைய மாதம் வந்துடனே எல்லா மனைவிமார்களும் அவங்களோட வாப்பாட வீட்டுகளுக்கு பேசிடுவாங்க. கடைசி 10 நாள் நபி அவங்க பள்ளியில இத்திகாஃப் இருப்பாங்க. சஃபியாக்கு போறதுக்கு குடும்பம் இல்ல, அவ வீட்டுல தனியா தான் இருப்பாங்க. ரமதான் மாதம் என்று சொன்னா, அதனுடைய கடைசி 10 நாட்கள் என்று சொன்னா, லைலத்துல் கத்ர் தேடக்கூடிய இரவுகள் 10 நாட்கள். அந்த 10 நாள்ல என் மனைவி சஃபியாவோட யாருமே இல்ல, குடும்பம் இல்ல, இபாதத் செய்ய வேண்டிய இரவுகள். நபி அவங்க சஃபியாவை மகரிப் இஷாவுக்கு பின்னால மஸ்ஜிதுக்கு கூப்பிட்டு வச்சு மஸ்ஜிதுல நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருப்பாங்க. அந்த நேரத்துல சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்களாம், சில நேரங்கள்ல யா ரசூலல்லா நான் பேசி வரவா, நான் பேசி வரவா. நபி அவங்க சொல்லுவாங்க, அல நீங்க அவசரப்படவான சஃபியா, நான் உங்களைய வீட்டுல பேசி இறக்கிட்டு வரேன்னு நினைச்சேன். எங்கிருந்து? அத்திகாஃப்ல இருந்து பள்ளிக்கு வெளியே போயிட்டு வீட்டுல போயிட்டு நான் உங்களை இறக்கிட்டு வரேன். நீங்க நேற்று வர இதுவும் கடைசி 10 நாள்ல நபி அவங்க மனைவியோட பேசுறா. இபாதத்தை படிச்சு தந்த நபி, ரமதான்ல இரவு ஹயாத்தாக்கும் என்று சொன்ன நபி, அதே ரமதான்ல மனைவியோட மஸ்ஜிதுக்குள்ள அவட மென்டலிட்டிய விளங்கி அவட தனியாக இரவு முழுக்க பேசிக்கொண்டிருக்கிறாங்க. ரோட்ல போற நேரத்துல சில சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருந்தாங்க, இதவேளை நபி அவங்க ஒரு பெண்ணோட நடக்கிற நேரத்துல வேற சிந்தனை வரக்கூடாது. நபி அவங்க சொன்னாங்க, என் மனைவி சஃபியாவோட தான் போறேன். சொன்னாங்க, யார் சொல்ல உங்களைய பத்தி யார் சரி சந்தேகப்படுவாங்களா? யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது, அது சுத்தி தான் சென்னேன். அப்ப யோசிச்சு பாருங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரமதானுடைய இபாதத்துகளை இவ்வளவு படிச்சு தந்த நபி, மனைவி மார்களுடைய சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி இபாதத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து சரி நபி அவங்க மனைவி மார்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்தா. இது மாதிரி பல சம்பவங்கள் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிமார்களோட நடந்து கொண்டு போற. அது மாத்திரமல்ல, நன்றாக விளங்கிக்கோங்கோ, மனைவிமார்களுடைய பெண்களுடைய எவ்வளவு பெரிய இஷ்யூஸ் ஆக இருந்தாலும் அந்த இஷ்யூஸ், அந்த பிரச்சனைகளை நாங்க பெரிதாக்கி கொள்றது உங்களுக்கு கேக்குதோ தெரியா? கேக்குதா? மனைவிமார்களுடைய சில நேரங்கள்ல பெரிய பெரிய இஷ்யூஸ் ஆக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தலையில போட்டு, அதை தலைய பிச்சு கொண்டு உடைச்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு அதை சால்வ் பண்ண பார்க்க மாட்டா. உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் அஸ்ருக்கு பின்னால மனைவிமார்களுடைய வீட்டுக்கு போவாங்க. 9 பேருட ஒரே ஒரு மனைவி தேனை போட்டு கொடுப்பாங்க, நபி அவங்க தேனை குடிப்பாங்க. அந்த தேன் குடிக்கிற டைம் கொஞ்சம் லேட்டா, அடுத்த மனைவிமார்கள் 2-3 பேர் பிளான் பண்றாங்க, இதை நிப்பட்டும், இதை நிப்பட்ட பாக்குறாங்க. சொல்றாங்க, யாரும் அவங்களோட வாயால நாசம் கொண்டு வருவது. நான் தேனை தவிர வேணும் குடிக்கல, இல்ல இல்ல நாசம் கொண்டு வருவது. அடுத்த வீட்டுக்கு போனா அங்கேயும் அதே. கடைசிக்கு நபி அவனும் இன்சான் சொல்லிட்டாங்க, இதுக்கு போறோம் அந்த வீட்டுல நான் தேனே குடிக்க மாட்டான். குர்ஆனுடைய ஆயத் வருது, லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்தாத அஸ்வாஜிக். மனைவிமார்களுடைய பேச்ச கேட்டு ஹலால நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க யா ரசூலல்லாஹ்? இந்த ஆயத் 2 நாள் கூறியது அல்ல, கியாமத்து கூறியது. அல்லாஹ் கடினமாக நபி அவங்களோட பேசுறான். அவங்களோட சின்னோரு பிளானிங் தான் இது, ஆனா நபி அவங்களுக்கு தான் ஏச்சு. ஆனா எங்கேயும் ரிவாயத்ல பார்க்க மாட்டீங்க நபி அவங்க மறுவ திரும்பி வந்து அந்த மனைவிமார்களை கூப்பிட்டு உணவுல சுட்டி பாருங்களே, இந்த மானம் பேசிட்டு நான் அல்லாவுடைய ஹபீப், நான் அல்லாவுடைய நபி, கியாம சரகாட்டி எனக்கு பிளாக்லிஸ்ட் பண்ணின மாதிரி பாருங்களே ஆயத் கொண்டு இறங்கிச்சு. எங்கேயும் சொல்ல, அது கணக்கே இருக்கல. இந்த பெண்கள் என்ன அப்படி செய்வாங்க, அது கணக்கே இருக்கல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில நாங்களும் விலகி கொள்ளணும், மனைவிமார்களோட அழகான முறையில நடந்து கொள்ளணும். எனவே நிக்காஹுடைய மஜ்மாக்கள்ல முசாக்கராக்கள் நடக்கிற நோக்கம் முடித்து கொள்வோம். நிக்காஹுடைய மஜ்மாக்கள்ல முசாக்கராக்கள் நடக்கிற நோக்கம் என்னன்னா, எங்களுடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் உண்டாகும். ஆக குறைஞ்சது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல ஒரு இரக்கம் உள்ள ஒரு கணவனாக மாறுறதுக்கு நாங்க முயற்சி செய்யணும். மகானில வருவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கணவர்மார்கள் 2 வகை. ஒருத்தர் இருக்கிறார் லஈமுன் காலிபுன், பழிக்கப்பட்டவர், கடினமானவர், மனைவிமார்களை மிகைக்கக்கூடியவர். இன்னொரு கணவர் இருக்கிறார் கரீமுன் மக்லூபுன், தங்கையான மாப்புல, மனைவிமார்கள் மூலமாக மிகைக்கப்படக்கூடிய மாப்புல. நபி அவர் சொன்னாங்க, இன்னி உஹிப்பு அன் அகூன கரீமன் மக்லூபன், நான் விரும்புறேன் ஒரு தங்கையாக மனைவிமார்கள் மூலமாக மிகைக்கப்பட்ட ஒரு கணவனாக ஆகிறது. சில மனைவிமார்கள் இருக்கிறாங்க மாப்புல என்று சொன்னாவே பயம், மா சரியான பயம், ஏசிடுவார், அடிப்பார், அவர் வந்தாலே நாங்க பேசுறதில்ல. அந்த மாப்பிள நினைக்கிற நான் கண்ணியமானவர், எல்லாம் பயம் எனக்கு. நபி அவங்க சொன்னாங்க இவர் பழிக்கப்பட்டவர். சில மாப்பிள மார்கள் இருக்கிறாங்க ரொம்ப சாஃப்ட், மனைவிமார்கள் மிகைப்பாங்க அவங்கள. ஆனா மனைவிமார்கள் கிட்ட கேட்டா இந்த மாப்பிள ஸ்ரீதேவி அப்பா பெருசா ஒன்றும் பேச மாட்டார், ரொம்ப அமைதியானவர், நல்ல பண்புள்ளவர். மனைவிதான் அங்க மேலோங்குவா, ஆனா கணவனை பத்தி ஒரு பெரிய ஒரு கண்ணியம் உள்ளத்துல இருக்கு. நபி அவங்க சொன்னாங்க, நான் இப்படியா கொண்டு ஒரு கணவனாக ஆகிறத தான் விரும்புறேன். அல்லாஹ்வும் சொல்றது என்ன, உங்களோட மனைவிமார்களோட ரொம்ப அழகாக நடந்துக்கோங்கோ, நாங்க ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல வச்சுக்கொள்ளணும். அல்லாஹ் எங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றான், அல்ல எங்ககிட்ட வேண்டு கொள்கிறான், அடிமை பெண்கள் தான் உங்களோட மனைவிமார்கள், அடிமை பெண்கள் ஆகிய உங்களுடைய மனைவிமார்களோட நீங்க ரொம்ப மிருதுவாக நடந்துக்கோங்க என்று அல்லாஹ் சொல்றார். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக வேண்டி எங்க மனைவிமார்களோட இரக்கமாக கண்ணியமாக எப்ப நாங்க நடந்து கொள்வோமோ, அல்ல அந்த அஹ்லாக்க வச்சு அவர்கள் கிட்ட அழகான சிபாக்கள் உண்டா. எனவே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய கடமை என்ன, மாப்பிளைக்கு குடும்பத்துக்கு துவா கேட்கறது, எங்களுடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் உண்டாக்குறது, நிக்காஹுக்கு முன்னால நிக்காஹுடைய விஷயங்கள் எங்கட பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்யறது, நிக்காஹ் செஞ்ச நாங்க எங்கட வாழ்க்கையில பல மாற்றங்கள் உண்டாக்குறதுக்கு முயற்சி செய்யறது, எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எங்களுக்கு வழங்குவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.